வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். ராஜா, நீர் பரிசுத்தர், நீர் கிருபை நிறைந்தவர், நீர் இரக்கம் உள்ளவர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்த இரக்கங்களுக்காக, நீர் செய்த மகத்துவங்களுக்காக, நீர் செய்த அற்புதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வானொலி மூலமாய் நீர் எங்களோடு பேசுகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆசையோடு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் இருதயத்தை நல்ல விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவீராக. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடரல் இல்லை என்று சொன்ன வசனம் இந்த சகோதரனுடைய வாழ்க்கையிலே, இந்த சகோதரியுடைய வாழ்க்கையிலே உண்மையாயிருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாட்களிலேயும் வானொலி மூலமாக உம்மை குறித்து கேள்விப்பட்டு, உம்மை விசுவாசித்து, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கிற எங்களுக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா, தாங்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டது மட்டுமல்ல, தன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய பாதத்திலே வழிநடத்தும் கிருபையை அவர்களுக்கு கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்னமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தின் ஆழத்திலே விசுவாசித்தும், வெளியே அதை குறித்து சொல்ல முடியாமல் இருக்கிற ரகசியமான கிறிஸ்தவர்களாயிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். கர்த்தர்தாமியுடைய பிள்ளைகள் வெளியினங்கமான சாட்சிகளாய் வருவதற்கு ஏற்ற வாய்ப்புகளை, கிருபைகளை, தைரியத்தை, ஞானத்தை, சூழ்நிலைகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். புதிதாய் இவ்வாறு விசுவாச வாழ்க்கைக்குள்ளே கடந்து வந்து நல்ல கல்வி தகுதி இருந்தும் வேலை இல்லாத சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே அவர்களுக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகளை சீக்கிரமாய் நீர் அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றி போடும் அந்த வேலை கிடைப்பதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற ஞான இருதயத்தை கொடுத்து அவர்களை நீர் ஒவ்வொரு நாளும் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சோர்ந்து போகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பற்பலவிதமான நெருக்கங்களினாலே, மற்றவருடைய வார்த்தைகளினாலே, சூழ்நிலைகளினாலே சோர்ந்து போயிருக்கிற உடைய பிள்ளைகளை நீர் தட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு காத்திருக்க ஆண்டவரே, உம்முடைய பலனை பெற்று உமக்குள்ளே வல்லமையான ஒரு வாழ்க்கை வாழ நீரே அவர்களுக்கு உதவி செய்தரலும். அவர்கள் வாழ்க்கையிலே வருகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்தரலும். தாங்களே பாரங்களை சுமக்காமல் தங்கள் பாரங்களை உம்மேலே போட்டு உம்மிலே இழைப்பார நீர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். திருமணமாகி பல ஆண்டுகள் ஆனாலும் குழந்தை இல்லையே என்ற இயக்கத்தோடு இருக்கிற பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி குழந்தை செல்வங்களை தர வேண்டும் என்று கேட்கிறோம். அதற்கு தடையாயிருக்கிற எல்லா காரியங்களையும் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நாங்கள் அத்தமாக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. இன்றைக்கு விசுவாசத்தோடு ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஒருவரே அதை செய்ய முடியும் என்றும் நாங்கள் பூரணமாய் விசுவாசிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, மனநிலை குன்றிய ஊனமற்ற குழந்தைகளை வளர்க்கும் பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே அவர்களுக்கு தேவையான அன்பையும் கரிசனையையும் பொறுமையையும் சரீர பலனையும் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த ஒரு பெற்றோரும் இந்த பெரிய பணியிலே சோர்ந்து போய்விடாபடி காத்துக்கொள்ளும். அவர்கள் சிறப்பாய் கவனிப்பார்கள் என்பதனாலே அப்படி விசேஷித்த குழந்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். அந்த பிள்ளைகளும் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அந்த குடும்பத்தின் மற்ற அங்கத்தினர்கள் இந்த குழந்தைகளை நேசிக்கவும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சந்தோஷமாய் செய்யவும் நேரே உதவி செய்யும், கிருபை செய்யும். இன்னமும் வீடு கட்டுவதற்காக கடன் வாங்கி அடைக்க முடியாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவர்கள் கடனை திரும்ப செலுத்துவதற்கான வாய்ப்புகளை அறிந்திருக்கிறீர். அதை அவர்கள் அறிந்து அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள ஞான இருதயத்தோடு செயல்பட நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலேயும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தமிழகத்திலும் இந்த தேசத்தின் பல்வேறு பகுதிகளிலேயும் வாழுகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் இந்த காலையிலே ஒருமுறை கூட நீருடைய தூய ஆவினாலே பலப்படுத்தும். இந்த நாளின் ஊழியத்திற்கு அவர்களை ஆயத்தப்படுத்தும். சபை மூப்பர்களை ஆயத்தப்படுத்தும். அவர்களுடைய வாழ்க்கை, அவருடைய குடும்பம் சாட்சியான ஒரு குடும்பமாய் இருக்கட்டும். ஒவ்வொரு திருச்சபையும் உம்முடைய அன்புக்கு சாட்சிகளாய் திகழ உதவி செய்யும். இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் தங்கள் திருமண நாட்களையும் நினைவு கூறுகிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் தாமே பொறுப்படுத்திக் கொள்வீராக. இந்த வாரம் நாங்கள் உமக்குள்ளே வளரும் ஒரு வாரமாயிருக்க நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ணும். என்னோடு இணைந்து ஜபித்த ஒவ்வொருவருடைய ஜபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பதில் தருகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்று நாம் ஓசியா 2:1 முதல் 16 வரை சிந்திக்கப் போகிறோம். இந்த அதிகாரம் இஸ்ரேல் தேசத்தை குறித்த குறிப்பிடத்தக்க 5வது தீர்க்க தரிசனத்தோடு ஆரம்பமாகிறது. ஓசியா 1:1 கடைசி 2 இஸ்ரேல் தேசத்தை குறித்த 4 தீர்க்க தரிசனங்களை பார்த்தோம். ஒருமுறை கூட அதை ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? முதலாவதாக, இஸ்ரேல் ஜனங்கள் எண்ணிக்கையில் பலத்து பெருகுவார்கள். 2வதாக, அந்த தேசத்திலே மக்கள் தேவனை நோக்கி திரும்புவார்கள். 3வதாக, வடக்கு ராஜ்யமும் தெற்கு ராஜ்யமும் ஒன்றாக்கப்பட்டு ஒரே ராஜ்யம் எழும்பும். 4வதாக, அவர்கள் தங்களுக்கு ஒரு அதிபதியை ஏற்படுத்துவார்கள். அவர்தான் மேசியாவான இயேசு கிறிஸ்து. அங்கே 5வதாக நாம் பார்க்கும் தீர்க்க தரிசனத்தை இங்கே 2:1 நாம் பார்க்கிற 5வது தீர்க்க தரிசனத்தை கவனியுங்கள். 1, உங்கள் சகோதரரை பார்த்து அம்மி என்றும் உங்கள் சகோதரிகளை பார்த்து ருஹாமா என்றும் சொல்லுங்கள். அம்மி என்றால் என் ஜனங்கள் என்றும், ருஹாமா என்றால் இரக்கம் பெற்றவர்கள் என்றும் பொருள். கர்த்தர் என்ன சொல்கிறார்? நாள் ஒன்று வருகிறது, அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மீண்டும் அவர் நீங்கள் என் ஜனங்கள் என்று கூறுவார். பிரியமானவர்களே, தேவன் இஸ்ரவேல் தேசத்தோடு இன்னமும் செயல்பட்டு முடிக்கவில்லை. இதை குறித்து மேலும் 3வது பார்க்க போகிறோம். இதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஓசியா 2:2, உங்கள் தாயோடே வழக்காடுங்கள். அவள் எனக்கு மனைவியுமல்ல, நான் அவளுக்கு புருஷனுமல்ல. அவள் தன் வேசித்தனங்களை தன் முகத்து நின்றும் தன் உபச்சாரங்களை தன் ஸ்தனங்களின் நடுவில் நின்றும் விலக்கி போட கடவுள். வழக்காடுங்கள் என்பது மிகவும் வலிமையான ஒரு வார்த்தை. ஏனென்றால் இஸ்ரேல் மக்கள் கோமேரை போல தேவனுக்கு உண்மையற்றவர்களாகி மீண்டும் விக்கிரக வணக்கத்திற்கு சென்று விட்டார்கள். ஆவிக்குரிய உபச்சாரத்திலே போய்விட்டார்கள். இங்கே தேவன் கோமேரின் பாவத்தை இஸ்ரவேல் ஜனங்களோடு ஒப்பிட்டு கூறுகிறார். ஓசியா ஒரு பெண்ணை திருமணம் செய்தார். அவள் விபச்சாரியாய் போனாலும் அவர் அவளை திருமணம் செய்தார். அவர் அவ்வாறு அவளை திருமணம் செய்து 3 குழந்தைகளை பெற்றெடுத்த பின் மீண்டும் தன் விபச்சார தொழிலுக்கு திரும்பிவிட்டாள். என்றாலும் ஓசியா அவளை எக்காலத்திலும் நேசித்தார். உலகத்திலே கொலையோ கொள்ளையோ பொய்யோ பெரிய பாவமாக கருதப்படுகிறதில்லை. வேத வசனங்களை படிக்கும் பொழுதும் ஒரு மனுஷனோ மனுஷியோ செய்யக்கூடிய பாவம் தன்னை நேசித்தவர்களுக்கு உண்மையற்றவர்களாய் போய்விடுவது. ஒரு கிறிஸ்தவன் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவம் என்ன? நம்மை நேசித்து நம்மை ரட்சித்து நம்மை மீட்டெடுத்த கர்த்தருக்கு உண்மையற்றவர்களாய் நாம் போகும்பொழுது மிக அதிகமாக நாம் அவரை துக்கப்படுத்துகிறோம். கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறார்? உங்கள் தாயினிடத்திலே செல்லுங்கள், அவளோடு வழக்காடுங்கள், அவள் மீண்டும் திரும்பி என்னிடத்திலே வரும்படி சொல்லுங்கள். இஸ்ரேல் தேசம் தனது விக்கிரக வணக்கங்களிலிருந்து என்னிடமாய் திரும்பட்டும் என்கிறார். ஒரு காலத்திலே ஆண்டவருடைய அன்பை அறிந்து அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவித்து இன்று தேவனை விட்டு தூரம் போய்விட்ட அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் மீண்டும் அவரண்டை திரும்பி வர வேண்டும் என்றே இன்றும் அவர் நம்மை அழைக்கிறார். ஓசியா 2:3 கவனியுங்கள். இல்லாவிட்டால் நான் அவளை நிர்வாணமாக உறிந்து அவள் பிறந்த நாளில் இருந்த வண்ணமாக அவளை நிறுத்தி அவளை அந்தர வெளியைப் போலாக்கி அவளை வறண்ட பூமியைப் போல் விட்டு அவளை தாகத்தால் சாக பண்ணுவேன். அவள் மனம் திரும்பவில்லை என்றால் தேவன் அவளை நியாயம் தீர்க்கப் போகிறார். ஓசியாவின் வாழ்க்கையை எரேமியாவோடு கூட ஒப்பிட்டு பார்ப்போம் என்றால் இப்படிப்பட்ட விபச்சாரத்திலே தொடர்ந்து வாழும் அவளை பட்டணத்து மூப்பருக்கு அறிவித்து கொலை செய்ய வேண்டும் என்றுதான் எண்ணியிருக்கலாம். வேறு வழியே இல்லை என்று யோசித்திருக்கலாம். ஓசியா 2:4, அவளுடைய பிள்ளைகள் சோர பிள்ளைகளாகையால் அவர்களுக்கு இறங்காதிருப்பேன். இப்பொழுது இந்த தேசத்தின் பாவத்தை குறித்து கர்த்தர் சொல்லும்பொழுது அது தேசமாக உருவெடுப்பதற்கு அடிப்படையான தனிப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கை தொடர்பாய் பேசுகிறார். அவர்களை சோர பிள்ளைகள் என்கிறார். தான் அவர்களை நியாயம் தீர்ப்பேன் என்றும் கூறுகிறார். ஓசியாவின் நாட்களிலே முழு இஸ்ரவேல் தேசமும் விக்கிரக ஆராதனைக்கு திரும்பிவிட்டது. இஸ்ரவேல் ஜனங்களின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் இரக்கம் காட்ட மாட்டார் என்கிறார். ஏனென்றால் அவர்கள் எல்லாருமே சோர பிள்ளைகள். ஓசியா 2:5 பாருங்கள், அவர்களுடைய தாய் சோரம் போனாள், அவர்களை கற்பம் தரித்தவள் லட்சியான காரியங்களை செய்தாள், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டு மயிரையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றாள். கவனித்தீர்களா? பணத்திற்காக இந்த விபச்சார பாவத்திலே ஈடுபட்டாள். பிரியமானவர்களே, இன்றும் பலர் பணத்திற்காக விபச்சார தொழிலிலே இருக்கிறார்கள். இந்த வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளும் மற்றும் ஒரு காரியம் என்ன? ஓசியா ஒரு செல்வந்தன் அல்ல. எனவே கோமேர் குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவள் உபச்சார தொழிலிலே ஈடுபடுகிறாள். இஸ்ரவேல் ஜனங்களின் பாவமும் இதுதான். அவர்கள் விக்கிரக வணக்கத்திற்கு திரும்பிவிட்டார்கள். அது ஆவிக்குரிய வாழ்க்கையின் உபச்சார பாவமாகும். அடிப்படை தேவையான அப்பமும் தண்ணீரும் எனக்கு கொடுப்பவர்களை பின்பற்றுவேன் என்றாள். அப்பமும் தண்ணீரும் அடிப்படையான காரியங்கள். ஆனால் ஆட்டு மயிரும் பஞ்சும் எண்ணெயும் பானங்களும் ஆடம்பரத்தை காட்டுகிறது. ஆனால் உண்மையில் தேவனாய கர்த்தரே அவர்களுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் மட்டுமல்ல, பஞ்சையும் ஆட்டு மயிரையும் எண்ணெயையும் அவர்களுக்கு கொடுத்து வந்தார். அருமையானவர்களே, மனித சமுதாயமானது நன்றி உணர்வற்றதாயிருக்கிறது. குறிப்பாக தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் கர்த்தர் தங்களுக்கு செய்த நன்மைகளை மறந்து வாழ்கிறார்கள். விலைவாசி உயர்வை குறித்து பலர் முறுமுறுக்கலாம். நீங்களும் அவர்களிலே ஒருவர் என்றால் உங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு ஒரு நாளுக்கு ஒரு நேர உணவாவது கிடைக்கிறதா இல்லையா? உங்கள் அலமாரியிலோ பெட்டியிலோ உடுத்த உடை இருக்கிறதா இல்லையா? ஒருவேளை இது தவிர பல ஆடம்பரங்களும் உங்களுக்கு இருக்கலாம். இவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்தது யார்? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் அறிவுள்ளவன், கடினமாய் உழைப்பவன், நானே எனக்காக இவை எல்லாவற்றையும் சம்பாதித்தேன் என்று கூறலாம். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல விரும்புகிறேன். இந்த அத்தனை பொருட்களையும் உங்களுக்கு கொடுத்தவர் உங்கள் தேவனாகிய கர்த்தரே. அவரே உங்களுக்கு அறிவையும் புத்தியையும் ஞானத்தையும் தந்தார். இவைகளை சம்பாதிக்க உங்களுக்கு தேவையான சரீர பலத்தையும் சுகத்தையும் தந்தார். நீங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் வேலையை கொடுத்தவரும் அவரே. உண்மையை சொல்லப்போனால் தேவையான உணவுப் பொருட்களையும் சுத்தமான காற்றையும் தண்ணீரையும் சூரிய வெளிச்சத்தையும் படைத்து கொடுத்தவர் அவரே. என்றாலும் எத்தனை முறை நாம் நன்றியற்றவர்களாயிருந்திருக்கிறோம். இதைவிட கேடான பாவத்தை செய்ய முடியாது. பிரியமானவர்களே, இந்நாட்களிலே நம்மை சுற்றி எத்தனையோ கொடூரமான பாவங்கள் நடைபெறுகிறது என்று சொல்லலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் விட மிக கொடுமையான பாவம் எது என்றால் கர்த்தரை அறிந்திருக்கிறவர்கள் நன்றி உணர்வற்றவர்களாய் வாழ்வதுதான். இதே செய்தித்தான் அன்று ஓசியாவும் தன் ஜனங்களுக்கு கூறினார். பாருங்கள், ஓசியா 2:6, ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன், அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன். உலகத்திலே ஆங்காங்கே தேவனே பஞ்சங்களை அனுப்புகிறார் என்று நம்பலாம். நாம் மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தையை அப்படிப்பட்ட காலங்களிலே கவனிப்போம் என்றால் உலக யுத்தங்களை நாம் செய்து கொண்டிருக்க தேவையில்லை. கர்த்தருடைய வசனத்தை மற்றவர்களுக்கு சொல்வதற்காக ஊழியக்காரர்களை அனுப்புவதற்கு பதிலாக ஒவ்வொரு இடங்களிலேயும் சமாதானத்தை காக்க வீரர்களை அனுப்ப வேண்டியதிராது. பிரியமானவர்களே, நாம் இருக்கும் சூழ்நிலைகளிலே கர்த்தரை கண்டுகொள்ள வேண்டியது அவசியமானதாயிருக்கிறது. அவர் நம்மை எச்சரிக்கும் பொழுது அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுதும் நன்றி உள்ளவர்களாக வாழ உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஓசியா 2:7, அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் அவர்களை சேர்வதில்லை, அவர்களை தேடியும் கண்டுபிடிப்பதில்லை. அப்பொழுது அவள், நான் என் முந்தின புருஷனிடத்துக்கு திரும்பி போவேன், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் அப்பொழுது எனக்கு நன்மையாயிருந்தது என்பாள். விபச்சார பழக்கத்திலே ஈடுபடுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே நாள் ஒன்று வருகிறது, அவர்களது அழகு அவர்களை விட்டு கடந்து போய்விடும். அப்பொழுது யாரும் அவர்களை தேடி வரப்போவதில்லை. இதுவரை தேடி வந்தவர்களும் அவர்கள் மேலிருந்த அன்பையும் பாசத்தையும் இழந்து விடுகிறார்கள். அவள் தனிமைப்படுத்தப்படுகிறாள். இதே காரியம்தான் இஸ்ரவேல் மக்களுக்கும் நடக்கிறது. இப்பொழுது ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள்? நம் தேவனிடத்திற்கு திரும்பி செல்வோம் என்கிறார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் விருப்பம் போல வாழ்ந்துவிட்டு இப்பொழுது நீங்கள் விரும்பி செய்த காரியங்களை தொடர்ந்து செய்ய வழி இல்லாதபடியினாலே கர்த்தரிடத்திலே திரும்புகிறீர்களா? ஓசியா 2:8 தனக்கு நான் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவர் என்றும், தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணினவர் என்றும் அவள் அறியாமற் போனாள். அவைகளை அவர்கள் பாகாலுடையதாக்கினார்கள். தனக்கு என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அவர்களுக்கு என்று கூறப்பட்டிருக்கும் என்றால் புரிந்து கொள்ள எளிதாயிருக்கும். தனக்கு என்று சொல்லப்படுவது இஸ்ரவேல் ஜனங்களையே குறிக்கிறது. 9 பாருங்கள். ஆதலால் நான் என் தானியத்தை அதன் காலத்திலும் என் திராட்சரசத்தை அதன் காலத்திலும் திரும்ப எடுத்துக்கொண்டு அவளுடைய நிர்வாணத்தை மூடுகிறதற்கு நான் கொடுத்திருந்த ஆட்டு மயிரையும் சணலையும் திரும்ப பிடுங்கிக் கொள்ளுவேன். பிரியமானவர்களே, தேவன் கொடுக்கும் எச்சரிப்பை கவனித்தீர்களா? தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை, எனக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்ற உணர்வோடு, நன்றி உணர்வோடு, ஸ்தோத்திரத்தோடு அனுபவியாமல் போனால் தேவன் அதை எடுத்துக்கொள்ளும் நேரம் வரலாம். தேவன் இஸ்ரவேலை நியாயம் தீர்ப்பேன் என்கிறார். இன்று வாழும் நமக்கும் இது மிக பொருத்தமான ஒரு வசனமாயிருக்கிறது. நாம் நாகரிகம் அடைந்துவிட்டோம் என்று எண்ணுகிறோம். ஆனால் ஓரின சேர்க்கையும் தவறான பழக்கமல்ல என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் காலத்திலே இருக்கிறோம். கொலை செய்கிறவர்கள் தண்டிக்கப்படுகிறதில்லை. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று தேவன் தெளிவாய் கூறியிருந்தாலும் தவறு செய்கிற பிள்ளைகளையும் அடிக்கக்கூடாது என்று சொல்லுகிறோம். சமுதாயத்திலே தீமை விளைவிக்கிறவர்களையும் சமுதாயத்திலே வாழ அனுமதிக்கிறோம். இது எதை காட்டுகிறது? நம்முடைய ஒழுக்க நெறியை நாம் இழந்து கீழ் நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ நியாயாதிபதிகள், நீதிபதிகள் சட்டங்களை குறித்து எவ்வளவோ படித்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு தேசத்தின் சட்டத்தை விட அதற்கு மேலாக தேவன் செயல்படுகிறார் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். தவறான மனிதர்கள் பொறுப்பிலே இருக்கும் பொழுது, தவறான சட்டங்கள் உருவாகும் பொழுது தேவன் அவர்களுக்கு மேலும் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். ஓசியா 2:10-13 கவனியுங்கள். இப்பொழுது அவளுடைய நேசர்களின் கண்களுக்கு முன்பாக அவளுடைய அவலட்சணத்தை வெளிப்படுத்துவேன். ஒருவரும் அவளை என் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பதில்லை. அவளுடைய எல்லா மகிழ்ச்சியையும், அவளுடைய பண்டிகைகளையும், அவளுடைய மாத பிறப்புகளையும், அவளுடைய ஓய்வு நாட்களையும், சபை கூடுகிற அவளுடைய எல்லா ஆசரிப்புகளையும் ஒளிய பண்ணுவேன். என் நேசர்கள் எனக்கு கொடுத்த பணயம் என்று அவள் சொன்ன அவளுடைய திராட்சை செடிகளையும் அவளுடைய அத்தி மரங்களையும் நான் பாழாக்கி அவைகளை காடாய் போக பண்ணுவேன். காட்டு மிருகங்கள் அவைகளை தின்னும். அவள் பாகால்களுக்கு தூபம் காட்டி தன் நெற்றி பட்டங்களினாலும் தன் ஆபரணங்களினாலும் தன்னை சிங்காரித்துக் கொண்டு தன் நேசரை பின்தொடர்ந்து என்னை மறந்து போன நாட்களின் நிமித்தம் அவளை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமருமையானவர்களே, இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாவம் எது தெரியுமா? உங்களையும் என்னையும் படைத்த கடவுளை நாம் மறந்து போவது, நம்மை நேசிக்கும் கர்த்தரை நாம் மறந்து போவது, நம்மை மீட்டு எடுத்த இரட்சகரை நாம் மறந்து போவது. கடவுளை தேட எனக்கு நேரமில்லை என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றும் கர்த்தர் உங்களை தேடி வருகிறார். ஓசியா 2:14-15. ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்துக் கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். ஆகோரின் பள்ளத்தாக்கு என்றால் என்ன தெரியுமா? பிரச்சனைகளின் பள்ளத்தாக்கு, கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கும் காலங்களிலே அவருக்கு நன்றியுள்ளவர்களாக, அவரை நேசிக்கிறவர்களாக, அவரை தேடுகிறவர்களாக இல்லாமல் என் திறமையினால் எல்லாவற்றையும் சம்பாதித்தேன் என்று எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் என்றால், அல்லது நான் வணங்கும் விக்கிரகங்கள் தான் என் தேவையை சந்திக்கிறது என்றும் எண்ணிக்கொண்டு இருப்பீர்கள் என்றால், தேவன் பாடுகளை அனுப்புவேன் என்கிறார். இந்த ஆகோரின் பள்ளத்தாக்கை குறித்து வேதத்திலே நாம் எங்கே வாசிக்கிறோம்? யோசுவா 7 படிக்கிறோம். சற்றே நினைவுபடுத்தி பார்ப்போமா? இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்த பூமிக்குள்ளே கடந்து வந்தபொழுது தேசத்தின் நடுவிலே 3 முக்கியமான எதிரிகளை கண்டார்கள். யோசுவா அந்த மூன்று வகையான எதிரிகளையும் இனம் கண்டுகொண்டு ஒவ்வொன்றாக மேற்கொண்டார். முதல் எதிரிதான் எரிகோ. இந்த எரிகோ உலகத்திற்கு அடையாளமாயிருக்கிறது. தேவன் அவர்களுக்கு எரிகோவின் மேல் வெற்றியை கொடுத்தார். இரண்டாவதாக ஆய் பட்டணத்தின் மேலே அவர்கள் படையெடுத்தார்கள். மிக எளிதாக அவர்கள் வெற்றி கண்டுவிடலாம் என்று எண்ணினார்கள். ஏனென்றால் ஆய் பட்டணம் மிகச்சிறிய ஒரு பட்டணமாய் இருந்தது. ஆய் மாம்சத்தை குறிக்கிறதா இருக்கிறது. மாம்சத்தினால் வரும் சோதனைகளை மேற்கொள்வது எளிது என்று சிலர் எண்ணுகிறார்கள். தங்கள் சொந்த பலத்தினாலே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துவிட முடியும் என்று சிலர் எண்ணுகிறார்கள். அப்படி எண்ணுகிற அனைவருமே தோல்வியையே காண்கிறார்கள். ஆய் பட்டணத்தின் மேலே யோசுவா தோல்வி கண்டான். ஆனால் அங்கேதான் மிக உன்னதமான பாடத்தையும் கற்றுக்கொண்டார்கள். எரிகோவின் அழிவில் இருந்து எந்த சாபத்தீடான பொருட்களையும் எடுக்கக்கூடாது என்று கர்த்தர் கூறியிருந்ததை அவர்கள் மீறினபடியினாலே ஆய் பட்டணத்திலே தோல்வி கண்டார்கள். ஒரு மனிதன் செய்த பாவத்தினாலே முழு படையுமே வீழ்ச்சியை சந்தித்தது. யோசுவா முகங்குப்புற கர்த்தருக்கு முன் விழுந்து கிடந்து தேவனிடத்திலே கதறினான். தேவன் அவனிடத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? யோசுவாவே எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். நீ வெற்றியை பெற்றுக் கொள்ளும் முன்னதாக உன் மத்தியில் இருக்கிற பாவத்தை குறித்து நீ செயல்பட வேண்டும் என்றார். எனவே அவர்கள் மத்தியிலே பாவம் செய்தது யார் என்பதை கண்டுபிடித்தார்கள். கண்டுபிடிக்கப்பட்ட ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன் பாலத்தையும் அவனுடைய குமாரரையும் குமாரத்திகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்கிற்கு கொண்டு போனார்கள். அங்கே எல்லாரும் அவன் மேல் கல்லறிந்து அக்கினியால் சுட்டரித்து கற்களினால் மூடி போட்டார்கள். யோசுவா 7 கடைசி வசனத்திலே நாம் வாசிப்பது என்ன? அப்பொழுது கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார் என்று வாசிக்கிறோம். பாவத்தை குறித்து செயல்படாதவரை வெற்றி இல்லை பிரியமானவர்களே. மாம்சத்தின் பாவங்களை குறித்து செயல்படும் பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வெற்றி நமக்கு கிடைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை நீங்களும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாட்களிலே ஆகோரின் பள்ளத்தாக்கு வழியாக கர்த்தர் உங்களை நடத்தி வரலாம். எந்த காரியத்தை இன்று உங்களுக்கு கர்த்தர் காட்டுகிறாரோ அதை குறித்து திட்டவட்டமாக செயல்பட்டு ஒரு தீர்மானம் செய்யுங்கள். ஆகோரின் பள்ளத்தாக்கு பாடுகளின் பள்ளத்தாக்காய் இருந்தாலும் அது ஒரு நம்பிக்கையின் வாசல் என்றும் ஓசியா 2:15 தெளிவாய் பார்க்கிறோம். கர்த்தர் சொல்வது என்ன? உன் பாவத்தை நான் நியாயம் தீர்த்து அதை தொடர்ந்து எதிர்காலத்தை வளமாக்குவேன் என்கிறார். அப்பொழுது அவள் தன் இளவயதின் நாட்களிலும் எகிப்து தேசத்தில் இருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள் என்றும் கூறியிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் கூட இஸ்ரவேல் தேசத்திலே மக்களுக்குள்ளே இப்படிப்பட்ட மகிழ்ச்சி இல்லை. ஏனென்றால் இன்னமும் அவர்கள் முழுமையாக பூரணமாக கர்த்தரிடத்திலே திரும்பவில்லை. ஆனால் நாள் ஒன்று வருகிறது. அப்பொழுது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் உள்ளங்களின் ஆழங்களிலே அவரை குறித்து பாடும்படியாக செயல்படுவார். ஓசியா 2:16 அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஈஷி என்றால் என் கணவன் என்று பொருள். பாகாலி என்றால் பாகால் தெய்வத்தோடு தொடர்புடைய வார்த்தை. பாகாலை என் ஆண்டவர் என்று அவர்கள் கூறுவதை விட்டு கர்த்தரே என் கணவர் என்று கூறும் நாள் வரும். கவனித்தீர்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரின் ஸ்தானத்தை பாகாலுக்கு கொடுத்து விட்டார்கள். மட்டுமல்ல, கர்த்தரையும் தொழுது கொண்டு பாகாலையும் வணங்க முயற்சித்தார்கள். அது செய்ய முடியாத காரியம் பிரியமானவர்களே. நாள் ஒன்று வரும், அப்பொழுது அவர்கள் என்னை ஈஷி என்பார்கள். இதை சற்றே சிந்தனை செய்து பார்ப்போம். கணவன் மனைவி உறவானது மிக நெருக்கமான அன்பின் அடிப்படையிலே உண்டாகும் தனிப்பட்ட உறவாயிருக்கிறது. உறவுகளிலேயே உன்னதமான உறவு கணவன் மனைவியின் உறவு. இதை குறித்த மேலான விளக்கங்களை உன்னத பாட்டு புத்தகத்திலே நாம் படிக்கிறோம். உன்னத பாட்டு 3:3 நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர் என்று வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட உறவு உங்கள் குடும்பத்திலே இருக்கும் பொழுது உங்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாய் இருக்கும். நல்ல ஒரு கணவனாக நல்ல ஒரு மனைவியாக இருப்பது எப்படி என்பதை அறிய புத்தகங்களை தேடி ஓட வேண்டியதில்லை. அருமையானவர்களே, மேலான அந்த உறவின் ரகசியம் என்ன தெரியுமா? அன்புதான். அந்த அன்பு உங்களுக்கு இல்லை என்றால் உங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அன்பு மட்டும் இருக்கும் என்றால் நீங்கள் அனைத்தையும் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். உங்கள் பண பிரச்சனைகளை எளிதாக நீங்கள் சரி செய்யலாம். அன்பு இருக்கும் என்றால் நான் என்னுடைய என்ற போட்டி பொறாமைகளிலிருந்து விடுதலை பெறலாம். உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதிலே நீங்கள் இருவரும் இணைந்து கருத்து ஒருமித்து நீங்கள் செயல்பட முடியும். ஆனால் நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பற்றவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் இணைந்து எதையுமே செய்ய முடியாது. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, அப்படிப்பட்ட ஒரு உறவு தேவனோடும் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் போய், ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உமக்கு சொந்தமானவன் என்று அடிக்கடி சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு உறவின் அடிப்படையிலேதான் அப்போஸ்தலன் பவுல் 1 கொரிந்தியர் 3:21-23 இவ்வாறு சொல்லியிருக்கிறார். 21 கடைசி பகுதி முதல் வாசிக்கிறேன். எல்லாம் உங்களுடையதே, பவுலாகிலும் அப்பல்லோ ஆகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். பிரியமானவர்களே, கிறிஸ்து தேவனுடையவர் என்று சொல்ல முடியுமா? நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்களாய் இருக்கிறீர்களா? அவர் உங்களுக்கு சொந்தமானவராயிருக்கிறாரா? அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கை சிறந்ததாயிருக்கிறது. இதற்கு இணையான உறவு வேறு எதுவும் இல்லை. இஸ்ரவேல் தேசமும் ஒரு நாள் கர்த்தரை பார்த்து, நீரே எங்கள் கணவர் என்று கூறப்போகிறார்கள். பாகாலி என்று சொல்லாமல் என்று பார்க்கிறோம். பாகாலி என்றால் என் ஆண்டவனே என்பதுதான் பொருள். இது இஸ்ரவேல் தேசத்திலே காணப்பட்ட பாகால் என்னும் விக்கிரகத்தோடு இணைக்கப்பட்டதாயிருக்கிறது. என் ஆண்டவனே, என் கர்த்தாவே என்பதுதான் பாகாலி என்பதற்கு பொருள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னது நினைவில் இருக்கிறதா? மத்தேயு 7:21-23 கவனியுங்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை, என்னை விட்டு அகன்று பொங்கல் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று கூறியிருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு ஒரு தனிப்பட்ட உறவை நாம் ஏற்படுத்திக் கொள்வதை விட மேலான காரியம் வேறு எதுவும் இல்லை. அது தனிப்பட்ட ஒரு உறவு. எனவேதான் இயேசு பேதுருவை பார்த்து, பேதுருவே, நீ என் மேல் அன்பா இருக்கிறாயா என்று கேட்டார். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை, சகோதரியே, இன்று உங்களுக்கும் உங்களை படைத்த ஆண்டவருக்கும் இடையேயான உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? அவர் உங்களை பார்த்து, என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று சொல்கிறாரா? நான் கர்த்தருடைய பிள்ளை என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? அப்படி இல்லை என்றால் உங்களுக்கும் உங்களை படைத்த கர்த்தருக்கும் இடையிலே என்ன காரியங்கள் இருக்கின்றன என்பதை யோசித்து பாருங்கள். ஆண்டவரே, என்னை எனக்கு காட்டும், நான் என்ன நிலைமையில இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். அவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் காரியங்களை அறிக்கை செய்து அந்த பாவத்தை குறித்து செயல்பட்டு மனம் திரும்பி பூரணமாய் அவர் மேல் உங்கள் விசுவாசத்தை வையுங்கள். அவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் பாடிக்கொண்டே இருக்கும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை உங்களுக்கு தருவார்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. 2 தெசலோனிக்கேயர் 3:16. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. 2 தெசலோனிக்கேயர் 3:16.
டிரான்ஸ்வர் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் இன்று இரவு 10:45 மணிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சியை கேளுங்கள். வணக்கம்.